அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே ஆபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆபகூக் 2:4 சிந்தித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். அதிலே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல என்று பார்த்தோம். இந்த கூட்டத்தாருக்கு கிடைக்கும் காரியம் என்ன? அடுத்து வரும் வசனங்களிலே வரும் ஐயோக்கள் இவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண இயலும். குறிப்பாக யூதாவை வென்று கொள்ளையிடும் பாபிலோனியர்களை இது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆபகூக் 2:5 பாருங்கள். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும். இங்கே அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி என்று முதலாவது வாசிக்கிறோம். இங்கே அவர் பாபிலோனியர்களை குறித்து பேசுகிறார். இந்த வேளையிலே பாபிலோன் பெரிய வல்லரசாக உருவெடுக்கவில்லை. இது தானியேலின் காலத்திலேயே அவ்வாறு பெரும் தேசமானது. இவர்கள் மேல் உள்ள முதலாவது குற்றச்சாட்டு, அவர்கள் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்தார்கள், மேலும் அகங்காரிகளானார்கள். அடுத்ததாக இவர்கள் வீட்டிலே தெரியாமல் வெளியே சென்று மற்ற நாடுகளை வென்று பிடிக்க விரும்பினார்கள். தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால், சகல ஜாதிகளையும் தன்வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் என்று பார்க்கிறோம். இவர்கள் நாடுகளை பிடிக்கும் வெறியோடு காணப்பட்டார்கள். அவர்கள் அதிலே திருப்தி அடையாமல் ஒவ்வொரு தேசமாக அதை தாக்கி பிடிக்க முனைந்தார்கள். ஒவ்வொரு தேசத்தையும் கொள்ளையிட்டு சிறைப்பிடித்து செல்ல தொடர்ந்து இவ்வாறு படையெடுத்தார்கள். பாபிலோனே முதல் உலக வல்லரசாக உருவாயிற்று. அவர்கள் உலகம் முழுவதையும் பிடித்து அதை ஆளுகை செய்ய விரும்பினார்கள். உலகத்தில் உள்ள அநேக தேசங்களின் நோக்கம், ஆசை அன்றிலிருந்து இன்று வரை இவ்வாறாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறான நோக்கமாகும். பாபிலோனும் இப்படிப்பட்ட தவறான எண்ணத்தோடு தான் செயல்பட்டது. அவர்கள் பெருமையினாலே நிறைந்தவர்களாக தாங்களே உலகத்தை ஆளும் வல்லமை பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே தேவன் மது பழக்கத்தை, பாவத்தை குறிப்பிடுகிறதை கவனிக்க வேண்டும். இதே பாவத்தை கண்டித்து அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆமோஸ், நாகும், இங்கே ஆபகூக் போன்றவர்கள் இவ்வாறு கடிந்து கொள்கிறார்கள். அசீரிய தேசத்தை கீழே கொண்டு வந்தது இந்த குடிப்பழக்கமே என்று நாகும் தெளிவுபட கூறியிருக்கிறதை நாம் பார்த்தோம். வட இஸ்ரேல் தேசத்தை தேவன் சிறைப்பிடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க இந்த மது பழக்கம் ஒரு காரணம் என்று ஆமோஸ் நமக்கு சொல்கிறார். இங்கே ஆபகூக் சொல்கிறார், பாபிலோனை தேவன் அழிப்பதற்கு இந்த மது பழக்கமே காரணம் என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மது பழக்கம் தன்னுடைய அழிவிற்கு தானே கிரியை செய்யும். அதாவது, மது அருந்துகிறவர்களை வேறு யாரும் அழிக்க வேண்டாம், அதுவே அவர்களை அழித்துவிடும். பாபிலோன் என்றாலே மது பழக்கம் என்றாகிவிட்டது. தானியேல் 5 வாசித்து பாருங்கள். அது பெல்ஷாசாரின் பெரிய விருந்தை குறித்து சொல்கிறது. அந்த இரவில்தானே பாபிலோன் வீழ்ந்தது. ஏன்? அவர்கள் குடிவெறியிலே மிதந்து கொண்டிருந்தார்கள். அந்த இரவு கட்டுக்கடங்காத களியாட்டமும் மதுவும் நிறைந்ததாயிருந்தது. ஒரு அரணான நகருக்குள்ளே தாங்கள் மிகவும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதாக நினைத்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கும் இந்த மது பழக்கம்தான் காரணம். ரோமாபுரிக்கு 15 மைல் தொலைவில் உள்ள ஓஸ்டியா என்ற நகரத்தின் அழிவுகள் இதை தெளிவுபடுத்துகின்றன. இவர்கள் இந்த கட்டுக்கடங்காத களியாட்டத்திலும் சாராயத்திலும் தங்களை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இவைகளே அவர்களின் அழிவுக்கு வித்திட்டன. இது ரோமர்களின் விளையாட்டு மைதானமாக காணப்பட்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தை பாருங்கள். சிறு வயது முதற்கொண்டே, ஏன் பள்ளி செல்லும் பருவத்திலிருந்தே அநேகர் போதை வழக்கத்திற்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாகிவிடுகிறார்கள். ஒருபுறம் அநேக இடங்களிலே எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெறுகிறது, மற்றொருபுறம் இவ்வாறு பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கூட்டமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் பாவத்தை தண்ணீரைப் போல பருகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலக சமுதாயம் எவ்வாறு நிலைத்து நிற்கப் போகிறது? இங்கே சிறிய புத்தகமாகிய ஆபகூக்கில் தேவன் இவ்வாறு சொல்லுகிறார், மதுபானம் பெருமைக்கு நேராக வழிநடத்திவிட்டது, அது உங்களை சியோல் போல, அதாவது நரகத்தை போலாக்கிவிட்டது என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் எதையும் விழுங்கவே விரும்புவீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் இதை குறித்து என்ன சொல்கிறது? கவனியங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30:15-16 வசனங்கள், தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத மூன்று உண்டு, போதும் என்று சொல்லாத நான்கு உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்னியுமே. இங்கே பாதாளம் முதலிடத்தில் வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். பாதாளம் என்பது சியோலை குறிக்கிறது. ஆபகூக் இதே விதமாகவே இங்கே சொல்கிறார், பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் என்கிறார். இந்த பாதாளம் தன்னுடைய எல்லையை விரிவாக்கிக் கொண்டே போகும், மட்டுமல்ல விரிந்து கொடுக்கும், ஒருபொழுதும் அது திருப்தி அடையாது. குடிப்பழக்கம் உள்ளவர்களும் இவ்வாறே காணப்படுகிறார்கள் என்று ஆபகூக் சொல்லுகிறார். இதனைத் தொடர்ந்து பாபிலோன் மீது 5 ஐயோக்களை தேவன் கூறுகிறதை நாம் தொடர்ந்து வரும் வசனங்களிலே பார்க்கிறோம். ஆபகூக் 2:6 வசனத்தை பாருங்கள், இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும், அது எந்த மட்டும் நிற்கும் என்றும், அவன் தன்மேல் களிமண் சுமையல்லவா சுமத்திக் கொள்கிறான் என்றும் சொல்லுவார்கள். முதலாவது ஐயோ பாபிலோனுக்கு எதிராக இகழ்ச்சியாக கூறும் பழமொழியாயிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் தங்களுடையதல்லாதவற்றை வலிமையினால் பிடுங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் என்று சொல்லப்படுவதிலே, இவர்கள் எல்லாரும் என்பது பாபிலோனுடைய படையெடுப்பில் பாதிக்கப்பட்ட தேசங்களை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்கிறான். இதை இவ்வாறு கூறினால் நன்றாயிருக்கும். அதாவது அவன் கடனால் தன்னை செல்வந்தனாக்கிக் கொள்கிறான் என்று சொல்லலாம். இது நமக்கு அர்த்தத்தை விளங்கப்படுகிறதா இருக்கிறது இல்லையா? சொத்தை வாங்கி அதற்கு கிரயத்தை செலுத்தி விடுவது ஒன்று, ஆனால் அதை வலிமையினாலே எடுத்துக் கொள்வது மற்றொன்று. இவர்கள் தங்களுடையதல்லாதவற்றை அதிகமாக விரும்பி அதை எடுத்துக் கொண்டபடியினாலே தேவன் இந்த தேசத்திற்கு எதிராக ஐயோ என்று சொல்கிறார். மனிதன் தன்னுடைய முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அருமையானவர்களே, நீங்கள் முகத்தின் வேர்வையால் உங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கவில்லை என்றால் உங்களுக்காக வேறொருவர் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கும். பாபிலோன் அவ்வாறுதான் விரும்பியது. வேறொருவர் தனக்காக வேர்வை சிந்த வேண்டும் என்று அது எதிர்பார்த்தது. தங்களுடைய வலிமையால் அதை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கிவிடவும் விரும்பியது. இதுவே முதலாவது ஐயோவுக்கு வழிவகுத்தது. தேவன் இதற்காக பாபிலோனை நியாயம் தீர்க்கப் போகிறார். தேவன் இதை செய்வதற்கும் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் முகத்தின் வேர்வையால் தான் சம்பாதிக்கிறீர்களா, அல்லது மற்றொருவருடைய கடின உழைப்பிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை வயதாகி அல்லது வியாதியினாலே முடியாமல் இருந்தால் பரவாயில்லை, சுகதேகியாயிருந்தும் எந்த வேலையை செய்ய விருப்பமில்லாமல் சோம்பலாயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை சற்றே யோசித்து பாருங்கள். ஆபகூக் 2:7 வசனத்தை பாருங்கள், உன்னை கடிப்பவர்கள் சடுதியாய் எழும்புவதும் உன்னை அலக்களிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ, நீ அவர்களுக்கு சூறையாகாயோ. இங்கே நீ அவர்களுக்கு சூறையாகாயோ என்று கேட்கிறார். இதுதான் நீதி. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் சொல்கிறார், நீ அவற்றையெல்லாம் சிலரிடமிருந்து எடுத்துக் கொண்டாய், இப்பொழுது சிலர் அவற்றை உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். மேதியா பெர்சியா ஒரு பெரிய தேசமாக வல்லரசாக உருவெடுத்த பொழுது அவர்கள் பாபிலோனை கைப்பற்றினார்கள். பாபிலோன் நகர் வழியாக பாய்ந்து கொண்டிருந்த ஐப்ராத் நதியை எதிராளிகள் தடுத்து நிறுத்தி வேறு வழியாக திருப்பிவிட்டார்கள். எனவே பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த நதியின் பாதை வறண்டு போயிற்று. இதன் வழியாக மேதிய படைத்தலைவன் கோப்ரியாஸ் என்பவன் தன்னுடைய படையோடு பாபிலோனுக்குள்ளே நுழைந்து அந்த நகரத்தை திடீரென்று பிடித்து விட்டான். இப்பொழுது ஆபகூக் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம். நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். மனிதன் இரத்த வெறி பிடித்தவன் மட்டுமல்ல பொருளாசை கொண்டவன். அடுத்து ஒரு ஐயாவை பார்க்கிறோம். இது அவர்களுடைய பொருளாசைக்கும் தன் வலிமையை அதிகரித்துக் கொண்டதற்கும் தேவனால் சொல்லப்பட்டது. கவனிங்கள், ஆபகூக் இரண்டாம் அதிகாரம் 9-11 வசனங்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்மாவுக்கு ரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். அருமையானே, மது பழக்கத்தோடு பொருளாசையும் பாபிலோனின் ஒரு பாவமாயிருந்தது. அவர்களுடைய பொருளாசை தீமையான ஒன்றாயிருந்தது. அவர்கள் தங்களுடையதல்லாதவற்றை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மற்றவர்களுடைய சொத்தையோ நிலத்தையோ மனைவியையோ செல்வத்தையோ அல்லது வேறு எந்த பொருளையுமோ இச்சிக்கக்கூடாது என்று தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இங்கே தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம். இது பாபிலோனை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்கிறது. இந்த கழுகு தன்னுடைய கூடு வலிமையால் வெல்லப்பட முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புமாம். அது மட்டுமல்ல, உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய், உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய் என்று வாசிக்கிறோம். அதாவது பாபிலோன் தேவனுடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய பொருளாசையினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் தாங்களே தங்கள் மீது வரவழைத்துக் கொண்டார்கள் என்பது தெளிவாகிறது. கல்லும் கூட அவர்களுக்கு எதிராக கூப்பிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இவ்வாறு அவர் கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா கூறிக்கொண்டிருந்த ஜனக்கூட்டத்தாரை மத தலைவர்கள் சத்தமிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்த முயன்றபொழுது, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறதை லூக்கா 19:40 வசனத்திலே வாசிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து வரும் வசனத்திலே 3வது ஐயோவை நாம் பார்க்கிறோம். இது கொலை, கொள்ளை, வன்முறைக்கு எதிரானதாய் இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆபகூக் 2:12, இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இவ்வாறுதான் பாபிலோனியர்கள் மற்றவர்களை அழித்து தங்களை கட்டினார்கள். போர் செய்வதன் மூலம் இவர்கள் பணக்காரரானார்கள். அருமையானவர்களே, நீங்கள் வரலாற்றை சற்று திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் நேபுகாத் நேச்சாரின் வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவன் ஒரு பைத்தியக்காரன்தான் என்ற முடிவிற்கு வருவீர்கள். உண்மையிலேயே அவனுடைய புத்தி பேதலித்திருந்தது. புத்தி பேதலித்த நிலைமையிலே பாவ சுபாவமும் சேர்ந்திருந்தபடியினாலே அவன் தன்னுடைய வழியிலே சரியாக செல்ல இயலவில்லை. நேபுகாத் நேச்சார் தான் செய்கிறதெல்லாம் சரியாக செய்கிறதாக எண்ணினான். தாங்கள் செய்கிறது சரிதான் என்று எண்ணாமல் மக்களிலே ஒருவரும் ஒருபொழுதும் சண்டையிட்டதில்லை. அதாவது போருக்கு போகிறவர்கள் எல்லாரும் தாங்கள் இந்த போர் புரிவது சரிதான் என்று எண்ணுவார்கள். நாம் இங்கே பாபிலோனுக்கு எதிரான தேவனுடைய கண்டனத்தை பார்க்கிறோம். நாம் இதை இன்றைய நாட்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது அப்படியே சரியாக எந்த ஒரு தேசத்திற்கும் பொருந்துகிறதா இருக்கிறதை பார்க்க முடியும். கவனிங்கள், ஆபகூக் 2:13 வசனம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. கவனியங்கள், பழங்காலத்தில் இருந்த பெரும் தேசங்கள் மேற்கொண்ட வீணான பிரயாசங்களை சற்று எண்ணி பார்த்தால் அது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அவர்கள் பெரிதாக கட்டுவதை விட்டுவிட்டு அவர்கள் அதிக நேரம் அதை இடிப்பதற்கு செலவழித்திருக்கிறார்கள். உதாரணமாக கிரேக்க நாட்டை பாருங்கள். அவர்களுடைய ஆச்சரியமான அற்புதமான கலைகளையும் சிலைகளையும் இலக்கியங்களையும் கவனித்து பாருங்கள். உண்மையில் கிரேக்கர்கள் அதிக நேரத்தை அழிவிற்காக செலவழித்திருக்கிறார்கள். நீங்கள் மகா அலெக்சாண்டரின் படையெடுப்பை கவனித்து பாருங்கள். அவர் ஆசியாவிற்குள்ளே நுழைந்த பிறகு அவர் ஒன்றையுமே சாதிக்கவில்லை என்பதை நாம் காண முடியும். அவர் ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு நாகரீகத்தையும் அழித்ததுதான் மிச்சம். இதுவே அவனை புகழ் இழக்க வைத்தது. பாபிலோனை மதிப்பு இழக்க வைத்த காரியமும் இதுதான். பிரியமானவர்களே, ஆபகோக் தீர்க்க தரிசனமாக கூறின பாபிலோன் இவ்வாறு வீணாகவே பிரயாசப்பட்டது. அவர்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்தார்கள், வீணாக இழைத்து போனார்கள். இதை கர்த்தர் அவர்களுக்கு அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ஆபகூக் 2:14 பார்ப்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தேவனுடைய தூரமான நோக்கம் இதுதான் பிரியமானவர்களே. இவ்வாறு ஒரு நாளிலே செய்வதற்கு அவர் நோக்கமுடையவராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்பொழுது இது நிறைவேறும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:9 இதை உறுதி செய்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 11:9, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆம், அவ்வளவாக தேவனுடைய நாமம் அப்பொழுது மகிமைப்பட்டிருக்கும். அநேகர் இயேசுவினிடமாக திரும்புவார்கள். அருமையானவர்களே, பாபிலோனின் நியாய தீர்ப்பிற்கான ஐயோக்களை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பொல்லாத தேசத்து ஜனங்களின் சுபாவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதையும் சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு நாம் அடிமையாயிருக்கிறோமா, அல்லது பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நம்முடைய செல்வத்தை குறித்து, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேறு எந்த ஆசீர்வாதத்தை குறித்தாவது பெருமையோடு இருக்கிறோமா? அருமையான சகோதரியே, உங்கள் அழகை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு இருக்கிற செல்வ செழிப்பை குறித்து பெருமைப்படுகிறீர்களா, அல்லது உங்களுக்கு இருக்கிற வேலையை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஆவிக்குரிய பெருமை நமக்கு இருக்கிறதா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் அவனை விட, நான் அவளை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவன், ஆண்டவருக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறவன் என்று ஆவிக்குரிய பெருமை இருந்தாலும் அது ஆபத்து. பிரியமானவர்களே, பாபிலோனைப் போல நாம் திருப்தியற்றவர்களாக இன்னமும் பொருளாசையிலே வெறிகொண்டவர்களாக இருக்கிறோமா? யார் வீட்டிலே எதை பார்த்தாலும் எனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும் என்ற எண்ணத்திலே எல்லாவற்றையும் கடனுக்காக வாங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? சற்றே எண்ணி பாருங்கள். அடுத்ததாக அவர்கள் தங்களுடையதல்லாதவற்றை மற்றவர்களிடத்திலே வலிமையை பயன்படுத்தி பிடுங்கிக் கொண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே வலிமை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் எளியவர்களை ஒடுக்கி அதை பிடுங்குகிறோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுடைய சொத்தை கொள்ளையினாலே, வன்முறையினாலே அபகரித்து உங்கள் நிலைமையை உயர்த்து பார்க்கிறீர்களா? பாபிலோனியர்களும் இவ்வாறுதான் செய்தார்கள். எனவேதான் தேவன் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஐயோ என்று கூறினார். ஐயோ என்றால் பொருள் என்ன தெரியுமா? ஆபத்து என்பதாகும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை, மாம்சத்தின் செய்கைகளை அழித்துவிட வேண்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்கிறது. பாபிலோனியர்களின் செயல்கள் எல்லாம் மாம்சத்தின் பொல்லாத கிரியைகள். ரோமர் 8:12-13 சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:12-13, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்க ஆவியானவருடைய உதவி இல்லாமல், கிரியை இல்லாமல், பலன் இல்லாமல் செய்ய முடியாது. அதேபோல நம்முடைய முயற்சி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரும் இதை செய்ய முடியாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு உண்மையான வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் மாம்சத்தின் இச்சைகளுக்கு மேலாக ஆவியிலே நாம் செயல்பட முடியும். நம் சரீரத்தின் செய்கைகளை அழித்துவிட ஆவியானவருடைய உதவியோடு முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியின்படி பிழைப்போம். இந்த விசுவாசத்தினால் பிழைக்கும் வாழ்க்கைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பாபிலோனின் பாவத்திற்கு எதிரான உம்முடைய நியாய தீர்ப்புகளை குறித்த எச்சரிப்பை நாங்கள் கேட்டோம் ஐயா. எங்கள் யாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாவங்களோ அல்லது நீர் விரும்பாத வேறு பாவங்களோ காணப்படும் என்றால் அதை குறித்து நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை குறித்து எங்களிடத்தில் நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாய் நீர் விரும்பும் ஒரு வாழ்க்கையாக மலர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் யார் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அழுக்கான பாவமான காரியங்களை உம்முடைய பாதத்திலே அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, அந்த பாவத்தின் மேல் இருக்கிற ஆசையை நீரே எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தமான வாழ்க்கையிலே வளர்வதற்கு வாஞ்சியோடு உம்மை ஏறிட்டு பார்க்கிற ஒவ்வொரு கண்களையும் ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனை இந்த சகோதரன் மீது இந்த சகோதரி மீது நீர் அதிகம் அதிகமாய் ஊற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பலத்தினாலே உம்மை விசுவாசிப்பதனாலே வெற்றியோடு வாழ இந்த நாளிலேயும் இந்த வாரம் முழுவதிலேயும் தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நீரே உதவி செய்ய கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பாபிலோனுக்கு வந்த அழிவின் நிலை எங்களிலே யாருக்கும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14.